My husband and I
நானும் என் கணவனும் சமீபத்தில் நாவோ இலினாய்க்கு சென்றோம். அங்கே நாங்கள் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துடைய அலுவலகம் இருந்த ரெட் பிரிக் ஸ்டோரின் மேல் அறையில் உட்கார்ந்தோம். மறுசாபத்தின் சில நிகழ்ச்சிகளை குறித்து பயண முகவர் விவரித்ததை கவனமாக கேட்டோம். ஒத்தாசை சங்கம் நிர்வகிக்கப்பட்டதை குறித்தும் நாங்கள் உட்கார்ந்த அதே அறையில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தும் இருந்து ஒத்தாசை சங்க சகோதரிகள் பெற்ற அறிவுரைகளை குறித்தும் என்னுடைய எண்ணங்கள் திரும்பியது. அந்த அறிவுரைகள் ஒத்தாசை சங்கத்தின் அஸ்திவார கற்பித்தல்களாக இருக்கின்றன. விசுவாசம் வலியுறுத்தப்பட வேண்டிய முக்கியத்துவம், சியோனின் இல்லங்கள் பலப்பட வேண்டிய காரணம் மற்றும் தேவையில் உள்ளவருக்கு உதவி செய்வதலின் நோக்கம் ஆகியவை ஆதியிலிருந்தே நிர்வகிக்கப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் ஒரு கூட்டத்தில் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர்களுக்கு எழுதின காரியங்களை குறித்து பேசினார். பவுல் விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பு குறித்து பேசி இவற்றுள் அன்பே மிக மேன்மையானது என்று கூறுகிறார். அன்பை குறித்து அவர் விவரித்தார். அன்பு பொறுமை உள்ளது, தன்மை புகழாது, அன்பு தற்பொறுமை பாராட்டது, அன்பு பொறாமையற்றது, அன்பு கடுமையானதன்று, அன்பு தன்னல் மற்றது, அன்பு எளிதாக கோபமடையாது, தனக்கு எதிராக இழைக்கப்படும் தீங்குகளையும் அன்பு நினைவு கொள்ளாது, அன்பு தீமையை கண்டு மகிழ்வதில்லை ஆனால் உண்மையை கண்டு மகிழ்கிறது, அன்பு எல்லாவற்றையும் பொறுமையாய் ஏற்கும், அன்பு எப்போதும் நம்பும், அன்பு கைவிடுவதில்லை, எப்போதும் உறுதியுடன் தொடரும், அன்பு முடிவற்றது. சகோதரிகளிடம் பேசுகையில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் சொன்னார், மற்றவர்களின் கற்புடைமையை பற்றி எண்ணுகையில் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருக்காதீர்கள். உங்களின் ஆத்மாக்களை விவரப்படுத்தி இயேசு செய்வது போல செய்யுங்கள். உங்களுடைய களங்கமின்மையும் கற்புடையும் அதிகரியுங்கள். நற்குணத்தில் நீங்கள் வளரும் பொழுது உங்களின் இருதயங்கள் விவரிக்கப்படும். அது மற்றவர்களை நோக்கி விரிவாகப்படும். அப்பொழுது மற்றவர்களின் குற்றங்களை சுலபமாக சகிக்க முடியும். மனிதர்களின் ஆத்மாக்கள் எவ்வளவு அற்புதமானது. அன்பு முடிவற்றது என்ற வேதாகம வாசனம் ஒத்தாசை சங்கத்தின் நோக்கமாக மாறியுள்ளது, ஏனெனில் அது தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தால் கொடுக்கப்பட்ட கடமையை உள்ளடக்குகிறது. இந்த அடிப்படை கொள்கைகள் உலகமெங்கும் உள்ள ஒத்தாசை சங்க சகோதரிகளால் முழுமையாக வரவேற்றப்பட்டிருக்கிறது, ஏனெனில் இதுவே ஒத்தாசை சங்கத்தின் பணியாக இருக்கிறது. அன்பு என்றால் என்ன? அன்பை நம்மால் எப்படி பெற முடியும்? தீர்க்கதரிசி மார்மன் அன்பை கிறிஸ்துவின் அன்பு என்று விளக்குகிறார். மேலும் பவுல் அன்பு முழு ஒருமையுடன் ஒற்றுமையாக சேர்க்க வல்லது என்று கூறுகிறார். மேலும் கர்த்தராகிய தேவன் எல்லா மனுஷரும் அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்ற கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று நீஃபாய் ஞாபகப்படுத்துகிறார். பவுலுடைய அன்பை குறித்த முந்தைய விவரிப்புகளை பார்க்கும் பொழுது அன்பு ஒரு ஒத்தையானது அல்ல என்றும் அதை கொடுக்க முடியாது என்றும் படிக்கிறோம். ஆனால் அது இருதயத்தின் ஒரு தன்மை, இரக்கமான உணர்ச்சிகளாகும். மார்மன் மேலும் போதிக்கிறார், அன்பானது கர்த்தரின் உண்மையான சீஷர்கள் மேல் கொடுக்கப்படுகிறது மற்றும் அன்பு அதை கொண்டவர்களை சுத்திகரிக்கிறது. மேலும் நாம் படிக்கிறோம், அன்பு தெய்வீக வரம் மற்றும் அதை வாஞ்சித்து அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். செலஸ்டியல் ராஜ்யத்தை நாம் பெற நமது இருதயங்களில் அன்பு முக்கியமாக தேவைப்படுகிறது. கர்த்தர் நம்மை அன்பின் வஸ்திரத்தால் நம்மை மூடிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளபடியால் அன்பை வளர்க்க தேவையான கொள்கைகள் வளர நாம் கேட்க வேண்டும். அன்பில் வளர்ந்து கிறிஸ்துவை போல இருக்க முதலில் நாம் வாஞ்சிக்க வேண்டும், அடுத்து ஜெபிக்க வேண்டும். மார்மன் நம்முடைய முழு இருதயத்தோடு அவருடைய அன்பு நம்முள் நிரம்ப கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இது தெய்வீக அன்பு. இந்த அன்பால் நாம் நிரம்பும் பொழுது அவரை போல் நாம் ஆக முடியும். தினமும் வேத பாடம் வாசிக்கும் பொழுது நமது எண்ணங்கள் இரட்சகரை நோக்கி செல்லும். மேலும் அவரை போல் நாம் நமது வாஞ்சை அதிகரிக்கும்.
என்னுடைய அலுவலகத்தில் ரெஸ்கியூ ஆஃப் த லாம்ப், லாஸ்ட் லாம்ப் என்ற ஓவியத்தை மாட்டியிருக்கிறேன். அது மினர்வா ட்ரைச்சட் என்பவரால் வரையப்பட்ட படமாகும். அது கர்த்தர் ஆடுகள் மத்தியில் நின்று ஒரு சிறிய ஆட்டை கையில் வைத்திருப்பதாகும். அது எனக்கு என்னுடைய ஆட்டுகளுக்கு மந்தைக்கு சாப்பாடை தா என்றது என்பதை உணர்த்துவதாக இருந்தது. கர்த்தர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. கருணைக்காக மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் அவருடைய பூலோக வாழ்க்கையின் போது அவர் பசியுடன் இருந்தவர்களுக்கும் உதவி செய்தார், மற்றும் அவர் பாவம் செய்தவர்களுக்கு, துன்பப்படுபவர்களுக்கும் மற்றும் நோயுடன் இருப்பவர்களுக்கு உதவி செய்தார். அவர் பணக்காரர்களுக்கு, ஏழைகளுக்கு, பெண்கள் பிள்ளைகளுக்கும், ஆண்களுக்கும், குடும்பத்தில் இருக்கிறோம் நண்பர்களுக்கும் உதவி சேவை செய்தார். வாழ்க்கை முழுவதும் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மற்றவர்களுக்கு கருணையையும் சகோதரத்தனமான அன்பையும் காட்டினார். அவர் தாராளமானவராகவும் கர்த்தருடைய உண்மையான சேவகராகவும் இருந்தார். இன்று நம்மிடையே தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இருப்பது மிக அற்புதமானது. அவர் கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் கருணை கொண்டவராக இருக்கிறார். தலைவர் மான்சன் அறிவுறுத்தியுள்ளார், கருணை காட்டுவது என்பது ஒருவர் நமக்கு தீங்கு செய்தாலும் அவருக்கு கருணை காட்டுவதாகும். அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்கள் எப்படியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய வெளி தோற்றத்தை பார்க்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கருணை இருக்கும் போது நாம் அனைவருக்கும் சேவை செய்கிறோம். நமக்கு கஷ்டம் இருந்தாலும் நாம் தயங்காமல் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோம். நாம் அன்பாகவும் தாராளமாகவும் மற்றவர்களை பார்த்து கொள்பவர்களாகவும் மன்னிப்பவர்களாகவும் நாம் மாறுகிறோம். ஒத்தாசை சங்கம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய பல வாய்ப்புகளை தருகிறது. விசாரிப்பு போதகம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும். விசாரிப்பு போதகம் மற்றவர்களுக்கு கருணை காட்டுவது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. இது சேவகரை போல நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இதன் மூலியமாக கிடைக்கிறது. நான் வியக்கிறேன், எத்தனை கருணை காரியங்கள் விசாரிப்பு போதகத்தால் செய்யப்பட்டுள்ளது. அவர்களுடைய சேவை கர்த்தருடைய வாழ்க்கையை பின்பற்றுவது போலாகும்.
Through those small acts of charity, you follow the Savior and you act as instrument in His hands as you help care, lift, comfort, listen, encourage, nurture, teach, and strengthen the sisters under your care. Let me share some.
ரோசா என்பவர் சக்கரவியாதியாலும் மற்றும் பல வியாதிகளாலும் அவர் கஷ்டப்படுகிறார். அவர் சில ஆண்டுகளுக்கு முன் அவர் சபையில் சேர்ந்தார். அவர் ஒத்தை தாய், ஒரு வயதுக்கு வந்த வாலிபன், அவர் வீட்டில் அவனுடைய பையன் வீட்டில் வாழ்ந்து வந்தார். அவர் நிறைய முறை ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். அவர் அப்படி போகும்போது பல நாட்களுக்கு அங்கு இருப்பார். அவருடைய விசாரிப்பு போதகர்கள் அவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்வது மட்டுமல்லாமல் அவருக்கு ஆறுதல் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய விசாரிப்பு போதகர்கள் ரோசாவுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். சில சந்தோஷங்களுக்கு பிறகு கேத்தி கண்டுபிடித்தால் தான் சிந்திக்கும் சகோதரி கேத்திக்கு படிக்க வராது என்பது. கேத்தி அவருக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்க முன் வந்தார். எமிலி ஒரு எளிமையான தாய். அவருடைய கணவர் மைக்கேல் சபையில் இச்சை இல்லாமல் இருந்தார். எமிலிக்கு உடம்பு சரியில்லாமல் போன போது அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது ஒத்தாசை சங்கத்தின் சகோதரர் கேலி அவருக்கு சாப்பாடு எடுத்து சென்றார், மற்றும் அவர் எமிலியின் குழந்தைகளை பார்த்து கொண்டார். இந்த கருணை செயல்களால் மைக்கேலுக்கு நெஞ்சை தொட்டது. அவர் சபைக்கு வர துவங்கினார். அது மட்டுமல்லாமல் எமிலியும் மைக்கேலும் பேப்டிசம் எடுத்து கொண்டார்கள். கருணை என்றும் தோல்வியை கொடுக்காது. தலைவர் ஹென்றி பி ஐரிங் கூறினார், ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு பல கருணை செயல்கள் கொண்டதாக இருக்கிறது. அவர்களுடைய கருணைத்தனம் கர்த்தருடைய பாவ நிவர்த்தியால் வருகிறது. அவர்களுடைய கருணைத்தனம் கர்த்தருடைய எடுத்துக்காட்டாக வருகிறது. மற்றவர்களுக்கு சேவை செய்வது, மற்றவர்களுக்கு கருணை காண்பிப்பதும் நம்முடைய கஷ்டங்களை வெற்றி கொள்வதா போல் ஆகும். அதை நாம் நமது கஷ்டங்கள் நம் முன்னால் நிற்பதில்லை. மற்றவர்களுக்கு கருணையுடன் சேவை செய்யும் போது நான் இப்போது தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் என்ன கூறினார் என்று கூறுகிறேன். அவர் கூறினார், நீங்கள் கருணையுடன் சேவை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பரலோகத்தில் மகத்தான அன்பளிப்பு காத்து இருக்கிறது என்றார். நாட்களில் சகோதரிகள் வீடு வீடாக சென்று உதவி தேவைப்பட்டால் உதவி செய்தார்கள். சகோதரிகள் ராஜ்யத்தின் மகத்தான தூணாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய சக்தியை தருகிறார்கள். விசாரிப்பு போதகம் செய்வது மிக முக்கியமானது. இது கர்த்தர் செய்த காரியங்களை செய்வது போலாகும்.
They follow the Savior's example and do as he did. All women in
எல்லா ஒத்தாசை சகோதரிகளுக்கும் தெரிய வேண்டும், தங்களுடைய சிறிய அன்புக்குரிய காரியங்கள் மற்றவர்களுக்கு ஊக்குவிக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய சாட்சியை உறுதிப்படுத்துகிறது. ஒத்தாசை சங்க வரலாறை படிக்கும் போது அது எவ்வளவு முக்கிய காரியங்கள் செய்து உள்ளது என்று தெரியும். நான் ஒரு அழைப்புடன் முடிக்கிறேன். எல்லா சங்க பெண்களும் கூறுகிறேன், உங்களுக்கு கருணை முழுவதுமாக இருக்க வேண்டும். கடவுள் உங்களுக்கு உங்கள் முயற்சியில் இருப்பார். நீங்கள் கருணையுடன் அனைவருக்கும் உதவி செய்யுங்கள் மற்றும் சேவை செய்யுங்கள். நம்முடைய கருணையை பிதாவும் அவருடைய புதல்வர் போல நம்முடைய கருணை நாம் மற்றவர்களுக்கு கருணை காட்ட வேண்டும். அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வது முக்கியமானது. இதை அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.
ஆமென்.